நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். சிசு நாகேந்திரன் அவர்கள் ஓய்வின்றி உழைத்த எழுத்தாளர். 99 வயதை நெருங்கும் தருணத்தில் அவர் கடந்த திங்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 10 நாள் நம்மிடமிருந்து விடைபெற்று கொண்டார். இலங்கையில் திரைப்படங்கள், நகைச்சுவை நிகழ்ச்சிகள் வழியாக துவங்கிய அவரின் கலை பயணம் பிரிட்டன், ஆஸ்திரேலியா என்று தொடர்ந்தது. யாழ்ப்பாணத்தின் அச்சுவேலியை சார்ந்த சிசு நாகேந்திரன் அவர்கள் நகைச்சுவை கலைஞரான ராஜரத்னத்துடன் இணைந்து சக்கடத்தார் நாடகம் உள்ளிட்ட எண்ணற்ற மேடை நிகழ்ச்சிகளை வழங்கியவர். நாடக அரங்க கல்லூரி தயாரித்த பல நாடகங்களிலும் முக்கிய பாத்திரங்களில் நடித்தவர் அவர். மட்டுமல்ல, ரகுநாதனின் நிர்மலா, VS ராஜதுரை தயாரித்த குத்துவிளக்கு ஆகிய திரைப்படங்களிலும் நடித்தவர் சிசு நாகேந்திரன் அவர்கள். அந்நாட்களில் தமிழ் வானொலி நேயர்களின் விருப்பத்துக்குரிய நாடகங்களாக திகழ்ந்த ஸ்ராப்பர் குடும்பம், லண்டன் கந்தையா ஆகியவற்றிலும் நடித்தவர் அவர். ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்த பின்னர் சிசு நாகேந்திரன் தன்னை ஒரு எழுத்தாளராகவும் நிலைநிறுத்திக் கொண்டார். அவருக்கு மாருதி விருது வழங்கப்பட்ட போது நமது ஒலிபரப்பின் ரேணுகாவிடம் சிசு நாகேந்திரன் அவர்கள் இப்படி பேசினார்.
உங்களுக்கு இப்போது 92 வயதாகின்றது இல்லையா?
93 வயதுல இருக்கேன்.
93 வயதிலும் இவ்வளவு துடிப்பாக சமூக பணிகளிலும் இலக்கிய பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் ஒரு 93 வயது இளைஞர் என்றுதான் கூற வேண்டும். உங்களது இளமையின் ரகசியம் என்ன என்று எங்களுக்கு சொல்ல முடியுமா?
என்னுடைய ஹேபிட்ஸ் கொஞ்சம் நல்ல கிளீனான ஹேபிட். பசிக்காமல் சாப்பிட மாட்டேன், பசிச்சால் இருக்க மாட்டேன். ஹெல்த்ல கவனம், சாப்பாட்டு விதத்திலையும். எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அதனுடைய சுகர் சேர்ந்த இதுகளை குறைச்சு ஆயில் இல்லாமல் பிரஷர் வேற அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி டாக்டர் சொன்னார். அப்ப சால்ட்டையும் குறைஞ்சிருக்கு, உப்பையும் குறைச்சிருக்கு. அப்ப அது தக்கனவே நான் வேற கவனமா இருக்கிறேன், ரெஸ்டும் நல்லா எடுக்கிறேன்.
நீங்கள் தாமதமாக எழுத்து துறைக்குள் நுழைந்திருந்தாலும் உங்களுக்கு என்று ஒரு தனியான முத்திரையை பதித்திருக்கின்றீர்கள். உங்களது எழுத்து துறை பிரவேசம் பற்றியும் அந்த அனுபவத்தை பற்றியும் சற்று எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா?
அந்த காலத்து யாழ்ப்பாணம்ன்றது செப்டம்பர் புரட்டாதி 2004 பப்ளிஷ் பண்ணது. அது என்ன மாதிரி என்றால், என்னுடைய பேத்தி ஒரு ஆள் ஜெர்மனியில் இருக்கிறா, அங்கே டச்சான பாஷை. அதே டீச்சர் வேலை கேட்டவாம், பிரிட்டிஷ் காலத்தில் உங்களோட நாட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தது, என்ன மாதிரி வேண்ட பழக்க வழக்கங்கள, வேண்ட வாழ்க்கை என்ன மாதிரி என்று சொல்லி கேட்டவாம். அவங்க ஒன்றும் தெரியாது தானே, அவங்க தாயை கேட்டிருக்கா, என்னுடைய மகள் எனக்கு என்ன கேட்டிருக்கிறாள், என்ன மாதிரியப்பா, எது கொண்டு தெரிஞ்சா எழுதுங்கோ சொல்லுங்கோன்ட்டு. அப்போ நான் முறைக்க முறை இந்த காகிதத்திலே கணக்கை அப்பத்தே நடைமுறைகளையும் ஆக்கள் வழங்கின இதுகளையும் எழுதி கொண்டு வந்தான். பிறகு இவர் கேதீஸ்வரன், டாக்டர் கேதீஸ்வரன் பழக்கம் வந்தா போல அவற்றை கலப்பையில கேட்டார், இதை கொண்டு எழுதுங்கோன்ட்டு. பின்ன இதுலயும் ஒன்றை கொடுத்தேன். இவர் அதுக்கு கலப்பையில போட்டுட்டு அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, இன்னும் எழுதுங்கோண்டார். பின்ன அந்த காகிதங்களையும் கொடுத்து வேறையும் முறைக்கு முறை நானும் எழுதி அது பிறகு கலப்பிய ஒரு புத்தகமா பப்ளிஷ் பண்ணிக்கிறான். மெட்ராஸ்ல தான் அடிச்சது. மெட்ராஸ்லேயே அவர் சொன்னார், பிறகு அடிச்சு வெளியிட்ட பிறகு அதை வாதிச்சவே அரசாங்கம் மூலமா, அரசாங்கம் கேட்டுதான் இவே இன்னொரு 700 காப்பீஸ் வேணுமென்ட்டு அந்த புத்தகத்துல லைப்ரரி ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கறது தமிழ்நாட்டில். பிறகு 700 காப்பீஸ் எடுத்து அடிச்சு அங்கே தமிழ்நாட்டில் கொடுத்தவே. பிறகு இந்த அட்லஸ் வந்து அதுவே மெம்பராக இருக்கிறேன் கனகாலமா 10 அவே சொல்லிச்சு. நம்ம முருகபோதியோ சொன்னார், நீங்கள் உங்களோட கட்டுரைகள் அதுகளும் எதுவும் எழுதுங்கோ. பின்ன அப்போ அந்த கட்டுரைகளை கொடுத்தேன். அவர் பின்ன அது ஒரு தொகுப்பை தொகுத்து பிறந்த மண்ணும் புகலிடமும் இந்த புத்தகம் படிவு வந்தது. இதை கூட இந்த ஞானத்துக்கு அங்கே இங்கே எழுதின கட்டுரைகளை சேர்த்து ஒரு அதுவும் ஒரு புத்தகமா பொழுதுபோக்க உதவும் கதைகள் கட்டுரைகள் என்று சொல்லி ஒரு புக் ஒன்று செய்யறது யோசிக்கிறேன்.
அடுத்ததாக எழுத்து துறையை பார்த்தால், புதிதாக இப்போதெல்லாம் பலர் நுழைந்து எழுதி கொண்டிருக்கின்ற காலம் இது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மூத்த அனுபவம் வாய்ந்த ஒருவராக நீங்கள் சொல்லக்கூடியது என்ன?
எழுத்து வேலையில் இறங்குறவர் மற்றவையின் மனம் புண்படாமல் இருக்கக்கூடியதாக எழுதவனும், அதுதான் முதல் முக்கியமான விஷயம். மற்றது காசா பூஜா என்று எழுதாமல் ஆக்களுக்கு பிரயோசனமானதா விஷயங்களை நேருக்கு நேர விஷயங்களை சொல்லி புது புது விஷயங்களை எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டா இதாக எழுதணும். வைக்காமல் கண்டினியூ பண்ணி வாசிக்கக்கூடியதா எழுதினா தான் நல்லது. நான் அப்படி எழுதுறேன்னு சொல்ல இல்ல, அப்படி எழுதுனா நல்லது. அதுதான் எய்மா இருக்கணும், அதுதான் டார்கெட்டா இருக்கணும்.
சிசு நாகேந்திரன் அவர்கள் 3 நூற்களை எழுதியுள்ளார். பிறந்த மண்ணும் புகலிடமும், பழகும் தமிழ் சொற்களின் மொழிமாற்று அகராதி, அந்த கால யாழ்ப்பாணம். அந்த கால யாழ்ப்பாணம் எப்படி இருந்தது என்று தமது பேத்திக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவே தான் அந்த கட்டுரைகளை எழுதியதாக அவர் தன்னுடைய நேர்முகத்தில் குறிப்பிட்டார். அவரை நேர்முகம் காண வேண்டி அவரோடு நான் பலமுறை தொலைபேசி வழியாக உரையாடியுள்ளேன். அப்போதெல்லாம் நம் மனதில் பட்டது, இந்த வயதிலும் கலை மற்றும் எழுத்து தொடர்பான அவரின் தனியாத தாகம். அவர் ஒரு நாடக கலைஞர், எழுத்தாளர், ஆய்வாளர், ஒளிப்பட கலைஞர். மொத்தத்தில் சிசு நாகேந்திரன் அவர்கள் ஒரு பல்துறை கலைஞர். அப்படி 99 வயதை நெருங்கும் அந்த பல்துறை கலைஞர் சிசு நாகேந்திரன் இன்று நம்மிடையே இல்லை. இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.